நேரம் பிற்பகல் 1 மணி, கனடாவின் கிழக்கு பிராந்திய நேரம் காலை 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை ETR.FM எனும் இணையத்திலும் கேட்கலாம். தொடர்வது செய்திகள்.
வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பிரிந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மன் பெர்லினில் உறைபனியால் விமான போக்குவரத்து நிறுத்தம். இலங்கையில் மூடப்படும் அபாயத்தில் 1500 பாடசாலைகள். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட புத்தபெருமானின் புனித தாதுக்கள். கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் கைக்குண்டு மீட்பு. காலி சிறைக்குள் அதிரடி சோதனை, 19 கைபேசிகள் மீட்பு. ஜனாதிபதி செயலகத்தின் முன் வெடித்த மற்றும் ஒரு போராட்டம். பாதாள உலகக்குழுவை அச்சத்துக்குள்ளாக்கிய ஒழுகல தீவிர சிகிச்சை பிரிவு. கமலின் பிச்சை எடுக்க மாட்டான், நிர்மலா சீதாராமனுக்கு கமல் எதிர்ப்புரை. இந்தியாவில் இருந்து வந்த அழைப்பு, புதுடெல்லிக்கு பறந்த டில்வின் உள்ளிட்ட ஜேவிபி குழுவினர். வெனிசுலா ஜனாதிபதியை எங்களிடம் ஒப்படையுங்கள், அமெரிக்காவிடம் கோரும் நாடு. தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. ஜெர்மன் பெர்லினில் விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாக விமான நிலைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். வியாழக்கிழமை காலை விமானங்கள் பனியை அகற்ற முடியாததால் புறப்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலை 10:15 மணி நிலவரப்படி விமானங்கள் எதுவும் புறப்படவில்லை என்று விமான கண்காணிப்பு வலைதளமான ஃபிளைட் ரேடர் 24 குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு ஜெர்மனி முழுவதும் இரவு முழுவதும் புதிய பனி மற்றும் உறைபனி மழை பொழிந்து வருகிறது. இதனால் சாலை பயணம் மற்றும் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. ஆபத்தான பனிக்கட்டி உருவாகும் அபாயம் இருப்பதாக ஜெர்மன் வானிலை சேவை தெரிவித்துள்ளது. உறைபனி மலை நகரம் முழுவதும் கடுமையான வழுக்கும் சூழ்நிலையும் வழிவகுக்கும் என்று முன்னறிவிப்பாளர்கள் கூறுகின்றனர். தேசிய வானிலை சேவை ஆபத்தான பனிக்கட்டி நிலைமைகள் குறித்து எச்சரித்துள்ளதால் இந்த இடையூறு ஜெர்மன் தலைநகரில் விமான பயணத்தை பாதித்துள்ளது. இருப்பினும் ஆரம்பத்தில் தரையிறக்கங்கள் பாதிக்கப்படவில்லை. விமானங்கள் ரத்து செய்யப்படுவதையும் குறிப்பிடத்தக்க தாமதங்களையும் எதிர்பார்க்கலாம் என்று பயணிகளிடம் கூறப்பட்டது. சமீபத்திய விமான நிலைய அறிய தங்கள் விமான நிறுவனங்களுடன் நேரடியாக சரிபார்க்குமாறு விமான நிலையம் பயணிகளை வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்பின தாயக செய்திகள். நாட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தினால் மலையக மாணவர்களின் இலவச கல்வி உரிமை பாதிக்கப்படலாம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரேலியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் நுவரேலிய மாவட்ட செயலாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட சுமார் 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 3000 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் கல்வி கற்கும் வகையில் பாடசாலைகள் அமைந்துள்ளன. எனினும் புதிய சுற்றுநிறுவத்தின் ஊடாக இந்த தூரத்தை 5 கிலோமீட்டராக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட செயல் என சுட்டிக்காட்டிய அவர், முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மலையக மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று வேதனை வெளியிட்டார். மலையக மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே ஒரே வழி என்பதை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் முழுமையான அனுசரணையுடன் புத்த பெருமானின் புனித தாதுக்கள் புதன்கிழமை இந்தியாவுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கொழும்பு ஹெனுப்பட்டிய ஹங்கராம விகாரைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க தலைமையில் புனித தாதுக்கள் தரிசனம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 11 வரை கொழும்பு ஹங்கராம விகாரையில் பொதுமக்களுக்கு இந்த புனித தாதுக்களை தரிசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் இன்று பிற்பகல் வெடிக்காத நிலையில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வரும்போது, குறித்த பகுதியில் சிறுவர்கள் தமது பொழுதுபோக்கு நடவடிக்கைக்காக நீர் ஓடும் வாய்க்கால் அருகாமையில் சென்றபோது வெடிக்காத நிலையில் கைக்குண்டு ஒன்றினை அவதானித்துள்ளனர். உடனடியாக அச்சிறுவர்கள் கிளிநொச்சி போலீசாருக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட கைக்குண்டை உரிய பாதுகாப்புடன் அகற்றுவதற்கு கிளிநொச்சி நீதிமன்ற உத்தரவுக்கு தகவலை அனுப்பியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் வரை குறித்த இடத்தில் பாதுகாப்பாக கிளிநொச்சி போலீசார் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காலி சிறைச்சாலையில் ஏபி மற்றும் சிடி ஆகிய சிறை கூடங்களில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது கையடக்க தொலைபேசிகள், சிம் அட்டைகள் மற்றும் போதைப் பொருட்களை சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதன்போது 19 கையடக்க தொலைபேசிகளும் 11 சிம் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் 4 கிராம் 384 மில்லி கிராம் நிறையுடைய 58 சிறிய பொதிகளில் பொதிக்கப்பட்ட ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் ஹெரோயின் என்று சந்தேகிக்கப்படும் மற்றும் ஒரு பொதியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை தலைமையகத்தின் அறிவுறுத்தலுக்கமைய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை காலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இருந்து இன்று காலை பருத்தித்துறை நோக்கி 6 மணிக்கு புறப்பட்ட அரசு பேருந்து நாகர்கோவில் பகுதியில் பிரேக் செயலிழந்ததால் பேருந்தை தொடர்ந்து இயக்க முடியாத சாரதி அவ்விடத்திலேயே பேருந்தை நிறுத்தியுள்ளார். பேருந்தின் பிரேக் செயலிழந்துள்ளதை தொடர்ந்து என்னால் பேருந்தை இயக்க முடியாது என்று இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை கிழக்கு கிளை தொலைபேசிக்கு மூலம் தெரியப்படுத்தியதன் மூலம் சாரதி நாகர்கோவிலில் பேருந்தை நிறுத்தியுள்ளார். பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள், அரசு அதிகாரிகள், ஏனைய தொழில்துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் காணப்பட்டதுடன் பருத்தித்துறையில் இருந்து மற்றொரு பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் ஏற்றுச் செல்லப்பட்டனர். யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரசு பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் செவி சாய்க்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேசிய பாடசாலைகளின் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களை கொண்ட தேசிய பாடசாலை ஆசிரியர் பிள்ளை ஒன்றியம் கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய பாடசாலைகளில் 3 வருட சேவையை பூர்த்தி செய்த கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தமது பிள்ளைகளை அதே பாடசாலைகளில் சேர்த்துக் கொள்வதற்கான சலுகை எவ்வித காரணமும் தெரிவிக்கப்படாமல் 2025 முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் கரணி அமரசூரிய, கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உரிய அதிகாரிகளை சந்தித்து வினவிய போதிலும் தமக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். இவ்வாறான ஒரு பின்னணியில் தமது பிரச்சினைக்கு எழுத்துப்பூர்வமான தீர்வை வலியுறுத்தி தேசிய பாடசாலை ஆசிரியர் பிள்ளை ஒன்றியம் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு 2025 மோசடியாக மின்சாரத்தை பயன்படுத்தியவர்களிடமிருந்து ரூபாய் 90 மில்லியனுக்கு மேல் மீட்டதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு நாடு முழுவதும் நடத்திய சோதனைகளின் போது பல தொகை பணம் மீட்கப்பட்டு மற்றும் சட்ட அமலாக்க கட்டணமாக 2 மில்லியன் ரூபாவுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த சோதனைகளின் போது மின் மீட்டர்களை மாற்றுவதன் மூலம் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டதாக 1259 வழக்குகளும், கொக்களை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத மின்சாரம் பயன்படுத்தியதாக 72 வழக்குகளும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் மின்சார சபையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் மேலாளர் இந்திக பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்திய மாநிலங்களவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தமிழில் பேசிய சில கருத்துக்கள் தற்போது கவனத்தை பெற்றுள்ளது. அண்மையில் இந்திய மாநிலங்களவையில் அந்நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இலங்கைக்கும் பெருந்தொகையை இந்தியா ஒதுக்கியுள்ளமையை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தமிழ்நாடு மீதான இந்திய அரசின் கவனம் குறைந்து வருவதாகவும் விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் கமலின் கருத்துக்கள் பின்வருமாறு காணப்படுகிறது. இன்று தமிழை தமிழரை பார்த்து பெற்று எழுக்கக்கூட தமிழ் உதவாது என்கிறீர்கள். ஓரளவு உண்மைதான். தனக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பெற்று எடுக்கலாமே, தமிழில் பெற்று எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. இங்கு வர முடியாமல் போனையும் தமிழர் தலைவர்களுக்கு என் நண்பர் ஸ்டாலினுக்கும் நன்றி. இந்த அவையில் ஒரு உறுப்பினராக நின்று பேசுவதை நான் பெரும் கௌரவமாக கருதுகிறேன். சினிமா என்னும் ஊடகத்தின் வழியாக பயணம் செய்து தமிழகத்தின் பரமக்குடி என்ற ஒரு சிறிய ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தவன் நான். இந்தியா என்பது மாநிலங்களால் இணைந்த ஒரு நாடு. அதுதான் இந்திய அரசியல் சாசனமும் வகுத்துக் கொடுத்திருக்கிறது. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் எனது மொழியை எனது ஆசிரியர்கள் வாயிலாக கற்றுக்கொண்டேன். எனக்கு தமிழை அறிமுகப்படுத்தியது எனது ஆசிரியர்களில் ஒருவர்தான், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணா என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களில் ஒருவர் அரசியல் தலைவர் அண்ணா துரை. துரை என்றால் பிரெஞ்சு மொழியில் அரசன் என்று பொருள்படுகிறது. அவர் அரசராக பிறக்கவில்லை, ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் அவரை எங்கள் மனங்களில் அரசராக அரியணையில் ஏற்றினோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் அழைப்பின் பேரில் JVP பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை புதுடில்லிக்கு புறப்பட்டனர். புதுடில்லியை அடுத்த இந்த விஜயத்தில் குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களுக்கான வருகைகளும் அடங்கும். மேலும் அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும். மேலதிகமாக இந்தியாவில் விவசாயம், தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பான மையங்களை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விஜயத்துக்காக JVP பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடன் நிறுவனங்களுக்கு இடையிலான ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜனகாதிகாரி, நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், கிட்னன் செல்வராஜ், JVP ஊடகப் பிரிவு உறுப்பினர் ஹேமதிலக கமகே மற்றும் JVP சர்வதேச குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கல்பனா மதுபாஷினி ஆகியோரும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தொடர்பின
வெளிநாட்டு செய்திகள். மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குக்காக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்துமாறு அமெரிக்காவிடம் அர்ஜென்டினா கோரிக்கை விடுத்துள்ளது. நிக்கோலஸ் மதுரோ மீது மனித உரிமை அமைப்புகளால் கடந்த 2023 அர்ஜென்டினாவில் பியூனா அரிஸ் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக நிக்கோலஸ் மதுரோவை அர்ஜென்டினாவுக்கு நாடு கடத்துமாறு நீதிமன்ற நீதிபதி செபாஸ்டியன் ராமோஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் பிராந்தியங்களில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவங்களை அடையக்கூடிய தூரத்தில் வைத்திருக்கும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திறனை ஈரான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் சில அரப் அரசாங்கங்களினால் அதிகரிக்கப்படும் கோரிக்கைகள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் அரசு சாரா நட்பு நாடுகளை ஈரான் ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. எனினும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஈரானில் 1000+ மேற்பட்டோர் கொல்லப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதலை சுட்டிக்காட்டி இந்த ஏவுகணைகள் நாட்டின் பாதுகாப்பு திறனின் ஒரு பகுதியாகும் என்றும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. பின்னர் செயற்கைக்கோள் வடிவமைப்பு மற்றும் தகவல் தொடர்புகளில் தன்னிறைவை அடைவதற்கான பணியை ஈரானின் மூலோபாய விண்வெளி திட்டம் கொண்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிற மேற்கத்திய அரசாங்கங்கள் இதுகுறித்தும் ஈரான் மற்றும் ரஷ்யா இடையில் அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு குறித்தும் கவலை தெரிவித்துள்ளன. இரண்டாயிரத்தி 2024 புளோரிடாவில் உள்ள ஒரு ஹெல்ப் மைதானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயன்றதாக குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மாவட்டத்தில் நீதிமன்றத்தின் நீதிபதி ஜலின் ஹெனன் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதே நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே அந்த நபர் தன்னை தானே குத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளியான ரயன் ராவ் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்காததும் பொறுப்பேற்க மறுத்ததையும் சுட்டிக்காட்டி பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் தற்போது 60 கடந்து வரும் ராவுத்துக்கு 27 மட்டுமே தண்டனை வழங்க வேண்டும் என்று அவரது சட்டத்தரணி கூறியுள்ளார். இறுதியில் நீதிமன்றம் ராவுத்துக்கு சிறை தண்டனை விதித்ததுடன் துப்பாக்கி தொடர்பான ஒரு குற்றத்துக்காக கூடுதலாக 7 தொடர் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் தண்டனை அறிவிக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த வழக்கு ராவ் தன்னை தானே பிரதித்துவப்படுத்தாமல் வழக்கறிஞரை நாட முடிவு செய்ததை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் ரஷ்யா மேற்கொண்டிருந்த உக்ரைனுடனான தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை இடம்பெற்ற தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா செவ்வாய்க்கிழமை உக்ரைன் மீது நடத்தியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் 1000+ மக்கள் வெப்ப வசதி துண்டிக்கப்பட்டு கடும் குளிரினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹார்கிவ், சுமி, சபோட்ரியா மற்றும் ஒடேசா உள்ளிட்ட பகுதிகளிலும் ரஷ்ய தாக்குதல்கள் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் மின்சார வலையமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்பதை தாங்கள் அரசு எதிர்பார்த்து காத்திருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் இருந்து துருக்கி நோக்கி சென்ற பயணிகள் விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொல்கத்தாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நேபாளத்தின் காத்மண்டு நகரில் இருந்து இன்று மதியம் சுமார் 2:49 தர்கிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று 236 பயணிகளுடன் துருக்கியின் இஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விமானத்தின் வலது பக்க எஞ்சினில் தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த விமானி உடனடியாக கொல்கத்தாவின் சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசர தரையிறக்கத்துக்கான அனுமதியை கோரினார். அதற்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அந்த விமானம் பாதுகாப்பாக கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. பின்னர் விமானத்தில் பயணித்த 236 பேரும் விமான பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விமானத்தின் எஞ்சின்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர மாற்று விமானம் ஏற்பாடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காரசாரமான வாய்மொழி தாக்குதலை நடத்திய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ இடையிலான சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. டிரம்பின் அழைப்பின் பேரில் கொலம்பிய ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்து டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி கருத்து முதலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். பல உலக தலைவர்கள் டிரம்பை பகிரங்கமாக விமர்சித்திருந்தாலும் டிரம்பை விமர்சிப்பதில் அச்சமின்றி இருக்கும் தலைவர்களில் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவும் ஒருவராவார். டிரம்பின் உத்தரவின் பேரில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அவரது மனைவி செலியாவும் அமெரிக்க டெல்டா படை வீரர்களால் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் டிரம்பை கடுமையாக விமர்சித்தவர்களில் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவும் ஒருவராவார். வெனிசுலாவைப் போலவே கொலம்பியாவும் ஒரு லத்தீன் அமெரிக்க நாடு. வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையை நடத்துவதாக குற்றம் சாட்டி டிரம்ப் ராணுவத்தை பயன்படுத்தி அவரை கைது செய்தார். வெனிசுலா போதைப்பொருள் கும்பல்கள் மூலம் அமெரிக்க கொள்கையின் மற்றும் மதுரோ அவரது மனைவி செலியாவும் கும்பல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். நியூயார்க் நீதிமன்றத்தில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பின விளையாட்டு செய்திகள். 5 அணிகள் இடையிலான 4வது மகளிர் பிரீமியர் லீக் டி20 கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாகியது. இதில் மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் இறுதியாட்டம் குஜராத் மாநிலம் வதோரதாவில் உள்ள கோடம்பி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பெங்களூர் ராயல் சான்சர்ஸ் அணி டெல்லி கேபிட்டலை எதிர்கொள்கிறது. இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டதில் டாஸை வென்ற பெங்களூர் அணி கேப்டன் ஸ்மிருதி மந்தானா பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்த நிலையில் பந்துவீச்சை தொடர்ந்து சிறப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் முதல் பேட்டிங்கை டெல்லி அணி மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருபது அணிகள் பங்கேற்கும் 10வது டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது. இதில் சி பிரிவில் வங்காளதேச அணி இடம் பிடித்து வருகிறது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியா வர மறுத்த வங்காளதேச அணி உலகக்கோப்பை தொடரில் இருந்து நீக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாற்று அணியாக ஸ்கொட்லாந்து சேர்க்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் வங்காளதேசத்துக்கு தங்களின் ஆதரவை தெரிவிக்கும் வகையிலும் இந்தியாவுடனான போட்டியை மட்டும் புறக்கணி பாகிஸ்தான் அரசு முடிவு செய்தது. இலங்கையில் டி20 உலகக்கோப்பை விளையாடுவோம், ஆனால் இந்தியாவுக்கு எதிராக விளையாட மாட்டோம் என்று பாகிஸ்தான் தெரிவித்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ், பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, அவர்கள்தான் இந்தியாவுடன் விளையாட மாட்டோம் என்று கூறுகிறார்கள். ICC போட்டியை திட்டமிட்டுள்ளது. நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட தயாராக இருக்கிறோம். எங்கள் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாங்கள் டெல்லிக்கு பிறகு கொழும்புக்கு செல்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகள். மற்றொரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
சுத்தது சங்குடி.